வணக்கம். இப்பொழுது திரு ரத்னவேலு அவர்கள் நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாதது அதிகம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவரின் பொற்பாதங்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களின் பொற்பாதங்களையும், குருநாத ஸ்ரீ பெருமகி அப்பா அவர்களின் பொற்பாதங்களையும், அசோக அண்ணா அவர்களையும் வணங்கி, நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாதது அதிகம் என்ற சொற்பொழிவினை துவங்குகின்றேன். நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாதது அதிகம், இதைதான் நம் முன்னோர்கள் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்றனர். இது மிகப்பெரிய உண்மையோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆன்மீக தத்துவமாக இருக்கிறது. நடைமுறையில் நாம் இந்த கருத்தை நம் சிந்தையில் நிலைநிறுத்தும் பொழுது நம்மளுடைய அகந்தை குறைகிறது. மாறாக நமக்கு தெரிந்தது அதிகம், தெரியாதது குறைவு என்று கருதும் பொழுது நம் அகந்தை வளர்கிறது. எந்த துறையாக இருந்தாலும், ஆன்மீகம், கல்வி, விளையாட்டு, வியாபாரம், தொழில், கலை என்று எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு தெரிந்தது குறைவு, தெரியாதது அதிகம் என்ற எண்ணத்துடன் செயல்படுகின்றவர்கள் இத்துறையில் தொடர்ந்து முன்னேறுவதையும் வளர்ச்சி அடைவதையும் நாம் காண்கிறோம். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவற்றில் தொடர்ந்து முன்னேறுவதற்கு உகந்ததாக அமைவது நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாதது அதிகம் என்ற எண்ணம். ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாதது அதிகம் என்ற தலைப்பில் என்ன கருத்திற்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை இந்த சொற்பொழிவினை நாம் காண்போம். மூன்று மைல் வரை தெரியும், நடைமுறையில் 30 அடி வரை தெளிவாக தெரியும். நம் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது, நம்மால் பார்க்க இயலாத தொலைவு பூமியில் 30 மைல், 3000 மைல். வானவெளி என்று எடுத்துக்கொண்டால் 300,000 மைல். மனிதன் புலன்களால் செயல்படுகிறார், அதாவது 5 புலன்களான கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ற 5 புலன்களால் செயல்படுகின்றான். இந்த 5 புலன்களும் சிறியவை. மனிதன் செய்த டெலிஸ்கோப்பும் டெலிவிஷனும் பார்வையையும் ஒளியையும் முடிவின்றி வளர்த்துவிட்டன. டெலிஸ்கோப் நம் கண் சாதாரண கண்களால் பார்க்க முடியாத தொலைவை பார்க்க வைக்கிறது. டெலிவிஷன் தொலைக்காட்சி உலகின் இன்னொரு மூலையில் நடப்பதை நாம் இங்கிருந்து பார்ப்பதற்கு வசதியாக செய்கிறது. இப்படி டெலிஸ்கோப்பும் தொலைக்காட்சியும் நம்மளுடைய பார்வை அளவை, ஒளியின் அளவை முடிவின்றி வளர்த்துவிட்டன. இறைவனின் சிருஷ்டியான இந்த உலகம் பெரியதெனினும் பெரியது. இதுவரை வாழ்வில் நாம் எழுதிய நம்பர் 100,000,000,000 ஆகும். நம்பரால் எதை எழுத முடியும், எத்தனை இழக்க முடியும் என அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாது. ஏனெனில் எண்கள் முடிவற்றது, இன்ஃபினைட். அதனால்தான் உலகிலேயே மிகப்பெரிய எண் எது என்று நம்மால் கூற இயலாது. கோடி பெரியது என்றால் அதை விட மில்லியன் பெரியது, மில்லியன் பெரியதாக இருந்தால் ட்ரில்லியன் பெரியது. இதுபோல் அடுத்தடுத்த எண்கள் போய்கொண்டே இருக்கும். எண்கள் என்பது முடிவற்றது, இன்ஃபினைட். பொறுப்பான ஒரு மனிதன் திறமையாக வேலை செய்து அதிர்ஷ்டமாக வாழ்நாளில் சாதித்தது என்றால் சொத்து, வீடு, நிலம், பணம், பதவி ஆகியவற்றை சம்பாதிப்பது, இவை பெரியது. இவர் பெற்ற இந்த சொத்தும், நிலம், பணம், வீடு, பதவி இவற்றை உலகில் உள்ள சொத்து, நிலம், பதவியுடன் ஒப்பிட முடியுமா? அப்படி ஒப்பிட்டால் இவருடைய சொத்து, பணம், பதவி என்பது சிறியதாகிவிடும். இப்போ பில்கேட்ஸ் இருக்கிறார் என்றால் உலக அளவில் அவர் பெரிய பணக்காரர், அம்பானி இந்திய அளவில் பெரிய பணக்காரர் என்றால் அவருடைய சொத்து மதிப்பு பணம் என்பது அதிகம்தான், பெரியதுதான். ஆனால் உலகத்தில் உள்ள சொத்தோடும் உலகத்தில் உள்ள பணத்தோடும் ஒப்பிடுகின்ற பொழுது இவர்களுடைய சொத்து பதவி என்பது சிறியதாகிறது. மகாபாரதத்தில் திரௌபதி உடுத்திருந்த புடவை சிறியது, கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த பரிசு என்பது பெரியது. இந்த மகாபாரதத்தில் இந்த துகில் உறுகின்ற சம்பவத்தில் குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறுகின்ற ஒரு கருத்து தான் நினைவுக்கு வருகிறது. மகாபாரதத்தில் திரௌபதியோடைய அந்த துகிலை உறுகின்ற நேரத்தில் திரௌபதி நியாயம் வேண்டி தர்மவானான அவருடைய கணவர் தர்மரிடம் நியாயம் கேட்பார், நியாயம் கிடைக்காது, அவருடைய மானம் காக்கப்படாது. அந்த அரசவையில் வீற்றிருந்த துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர் போன்ற நியாயவாதிகள் உத்தமர்களிடம் நியாயம் கேட்பார், நியாயம் கிடைக்காது. அவருடைய உறவினர்கள் எல்லாம் அந்த சபையில் அறிவித்திருப்பார்கள், அவரிடம் நியாயம் கேட்பார்கள், கிடைக்காது. அரசர் திருதராஷ்டரிடமும் நியாயம் கிடைக்காது. துர்ச்சாதனன் அவருடைய துகிலை உரிய ஆரம்பித்து விடுவார். அப்பொழுது திரௌபதி தன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த துணியை சேலையை விடாமல் பிரித்து வைத்துக் கொண்டிருப்பார். அப்பொழுதும் அவரிடமிருந்து அந்த கிருஷ்ணரிடம் இருந்து அந்த துணி கிடைக்காது. அப்பொழுது அவர் தன் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு கை குவித்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ணரை நினைத்து வழிபடுகின்ற பொழுது, அழைக்கின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து அந்த துணி சேலையை வந்து அவருடைய திரௌபதியோட மானம் காப்பாற்றப்படுகிறது. இந்த நிகழ்வில் குருநாதர் அவர்கள் கூறுகின்ற கருத்து தான் எனக்கு நினைவு வருகிறது. குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது எதையும் நம்பாமல், யாரையும் நம்பாமல், சூழ்நிலைகளை நம்பாமல், உற்றாரை நம்பாமல், அந்தஸ்தை நம்பாமல், நம்மையும் நம்பாமல், அன்னையை மட்டும் நம்புவதற்கு அன்னையின் சூப்பர் கேஸ் செயல்படும் என்று கூறுவார். நம் மகாபாரதத்தில் திரௌபதியும் தன்னை நம்பாமல், உற்றார் உறவினரை நம்பாமல், சூழ்நிலையை நம்பாமல், தான் சக்கரவர்த்தினி என்ற அந்த அந்தஸ்தை நம்பாமல், தன்னையும் நம்பாமல், கிருஷ்ண பரமாத்மாவை மட்டும் நம்புகின்ற பொழுது அவருக்கு சூப்பர் கேஸ் செயல்பட்டது. அதே போலதான் நாமும் நம் வாழ்வில் யாரையும் நம்பாமல், சூழ்நிலையை நம்பாமல், உற்றாரை நம்பாமல், அந்தஸ்தை நம்பாமல், நம்மையும் நம்பாமல், அன்னையை மட்டும் நம்புகின்ற பொழுது அன்னையினுடைய சூப்பர் கேஸ் நம் வாழ்வில் செயல்படும், அது பெரியது. அப்பொழுது நாம் நம்மளுடைய மனிதர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்பது சிறியது, நம் உற்றார் உறவினர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்பது சிறியது, அன்னை மீது வைக்கின்ற நம்பிக்கை, பரம்பொருள் மீது வைக்கின்ற நம்பிக்கை பெரியது. சிறியதை பினைட் எனவும் பெரியதை இன்பினைட் எனவும் கூறலாம். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சிறியது என்றால் என்ன, பெரியது என்றால் என்ன என்று. அதற்கு குருநாதர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நல்லது பெரியது, கெட்டது சிறியது என்ற கூறுகிறார். நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் உள்ள மனம் இருக்கும் வரை, அதனால் நிர்ணயிக்கும் வாழ்வு உள்ளவரை, நோய் வாய்ப்படும் உடல் உள்ளவரை, நாம் வாழும் இவ்வுலகம் நல்லது மட்டும் உண்டு என கூற முடியாது. நல்லது பெரியது, கெட்டது சிறியது. அந்த சிறியதை பினைட் எனவும் பெரியதை இன்பினைட் எனவும் கூறலாம். ஒரு கோடு போட்டால் அதற்கு அளவு உண்டு. அது 10 அங்குலம் உள்ள சிறியதாக இருக்கலாம், அல்லது 20 அங்குலம் உள்ள சிறியதாக இருக்கலாம். அந்த கோட்டை இரு முனைகளும் நீட்டினால் அது முடிவில்லை, முடிவற்ற அனந்தமாகும். அதாவது ஒரு கோட்டு துண்டை இரண்டு பக்கமும் ஆரோமா இருக்கு, அம்புக்குறி போட்டு விட்டோம் என்றால் அந்த கோடு முடிவற்றதாக ஆகிவிடும். அது அங்குள்ளம் அடியை கடந்த மயில் கணக்காக நீளும். நாம் போடும் கோடு என்பது சிறியது, ஆனால் கோடு என்பது பெரியது, முடிவற்றது. மனித வாழ்க்கை நோய், வலி, கவலை, வேதனை, கொடுமை என்ற திருமகளை உடையது. இவற்றை கடந்து, இவற்றை தவிர்த்து உடல் நலம், சந்தோஷம், இன்பம், ஆனந்தம் ஓரளவு நாம் நம் வாழ்வில் அனுபவித்து உள்ளோம். இவற்றுக்கு எதிரான அளவிறந்த அளவற்ற ஆனந்தம் உண்டு. அது என்ன ஆனந்தம் என்றால், கவலையை நினைப்பதில்லை, நினைத்தால் ஆனந்தத்தை மட்டுமே நினைப்பேன் என முடிவு செய்து அந்த முடிவை அமல்படுத்துவது. அதாவது கவலையை நினைப்பதில்லை, நினைத்தால் ஆனந்தத்தை மட்டுமே நினைப்பேன் என்ன முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துவது. குருநாதர் அவர்கள் சந்தோஷத்தை பற்றி ஆனந்தத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, சந்தோஷமாக செயல்படுபவருக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறார். சந்தோஷம் மனிதனின் பிறப்புரிமை, அதை நிலைநிறுத்துவதையே அன்னை தன் கடமையாக கொள்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆகிறது. அதுபோல திரு அசோகன் அண்ணா அவர்கள் கூறுகின்ற பொழுது, எப்பொழுதும் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பவரோடு அருள் என்றுமே உடன் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதிலிருந்து இந்த ஆனந்தத்தின் சந்தோஷத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிய முடிகிறது. இப்படி நாம் கவலையை நினைப்பதில்லை, நினைத்தால் ஆனந்தத்தை மட்டுமே நினைப்பேன் என முடிவு செய்து அந்த முடிவை அமல்படுத்துகின்ற பொழுது, வெகு சீக்கிரம் இவ்வளவு ஆனந்தம் எங்கிருந்து வந்தது என ஆச்சரியப்படும் என்ற அளவிற்கு ஆனந்தம் வரும். நம்மில் சில பேர் சோகமே உருவானவராக இருக்கலாம். அவர்கள் சோகத்தை மறப்பது கடினம். இவர்கள் எப்படி சோகத்தை மறந்து சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம் என்றால், பொங்கி வரும் சந்தோஷம் உள்ளவரை கண்டு சோகத்தை மறந்து அவர் போல் இருக்க முயன்றால் சந்தோஷம் ஓரளவு உள்ளே வரும். அதாவது சந்தோஷமாக இருப்பவருடன் பழகி அவர் போல இருக்க நாம் பிரியப்பட்டோம் என்றால் நம்முள் ஓரளவு சந்தோஷம் வரும். நம்முள் அலை அலையாக சந்தோஷம் வர வேண்டும், வெள்ளம் போல சந்தோஷம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எவரை சந்தித்தாலும் நம்மால் அவர் எப்படி சந்தோஷப்பட முடியும் என அவர் தீவிரமாக நினைக்க பயின்றால், சிறிது காலத்தில் இவ்வளவு சந்தோஷமும் என்னுள்ளே புதைத்து கிடந்ததா என வியக்கும்படி அலை அலையாக வெள்ளமாக சந்தோஷம் பெருகும். இந்த சந்தோஷம் எதனோடு ஒப்பிடலாம் என்றால், பாரதி கூறுகின்ற தையலரின் கருணை, பெண்களின் கருணைக்கு, புண்ணியவாளரின் புகழுக்கும், பொன்னொழியின் பெருமைக்கும் ஒப்பிடலாம். எப்படி பெண்களின் கருணை அபரிமிதமாக இருக்கிறதோ, புண்ணியவாளரின் புகழ் எப்படி அபரிமிதமாக இருக்கிறதோ, பொன்னொழியின் பெருமை எப்படி அபரிமிதமாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு நம்முடைய சந்தோஷம் வெள்ளமென பொங்கி எழும். எப்பொழுது நாம் எவரை சந்தித்தாலும் நம்மால் அவர் எப்படி சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும் என நினைத்து, தீவிரமாக நினைத்து அவரை சந்தோஷப்படியும்படி நாம் நடந்து கொண்டோம் என்றால் நம்முள் இந்த ஆனந்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து வரும். மனிதன் அறிந்த இன்பம் சிறியது, உலகம் பெற்றுள்ள ஆனந்தம் பெரியது. அமெரிக்காவில் 200 ஆண்டிற்கு முன் பல பகுதிகளில் 1 ஏக்கர் விலை $1. அதற்கு 50 ஆண்டு முன் சில பகுதிகளில் நிலம் இனாமாக கொடுத்தார்கள், அதாவது விலை இல்லாமல் கொடுத்தார்கள். அப்படி ஒருவருக்கு 160 ஏக்கர் இனாம் உண்டு. நிலம் வழங்கும் விழாவில் கலந்தவர் பெற்றனர். அதன் முன் அது 320 ஏக்கராகவும் 640 ஏக்கராகவும் வழங்கப்பட்டது இனமாக. 640 ஏக்கர் என்பது 1 சதுர மைல். இதற்கு என்ன காரணம், ஏன் அவர்கள் இனமாக நிலத்தை கொடுத்தார்கள் என்றால், அதற்கு முந்தைய கால நாட்களில் குடியேற வந்தவர்கள், அமெரிக்காவுக்கு குடியேற வந்தவர்கள் பரந்த நிலப்பரப்பை கண்டனர். நிர்மானுஷ்யமான இடம், தேவைப்பட்டதை பெறலாம், எந்த இடமும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எடுத்துக்கொள்ளலாம் என்பது நிலை. 2.5 லட்சம் ஏக்கர் எஸ்டேட் அப்படி ஏற்பட்டவற்றுள் ஒன்று. நிலம் அமெரிக்காவில் அந்த நாளில் அளவின்றி இனமாக கிடைத்தது. இன்று அதை விட, அதாவது 100,000 ஏக்கர் நிலத்தின் மதிப்பை விட அதிக மதிப்புள்ள மார்க்கெட் உலகம் முழுவதும் எவருக்கும் இனமாக காத்துள்ளது. யார் வேண்டுமானாலும் ஏற்று பயன் பெறலாம். ரயில்வே நியூஸ் பேப்பர் முதல் இன்று செல்போன் வரை உலக மார்க்கெட் தொழிலதிபர்களை வரவேற்கிறது. இவை அனைத்துமே ஜட உலகம், மெட்டீரியலுக்கான உலகம். அன்னை வாழும் உலகம் சூட்சம உலகம். அதனுள் இந்த பிரபஞ்சமும் அடக்கம், இந்த ஜட உலகமும் அடக்கம். இன்டர்நெட் இன்று கல்வி பெறும் முறையை கன வேகமாக பெருக்கியுள்ளது. ஒரு ஆண்டு பயில வேண்டிய கல்வியை அரை ஆண்டிலும் ஒரு மாதத்திலும் பெறும் வசதிகள் எழுந்துள்ளன. இந்த கல்வியை ஆர்வமும் உழைப்பும் திறமையும் லட்சியமும் உள்ள எவரும் இன்று எந்த பட்டத்தையும் எடுக்கலாம், எந்த நாட்டு பட்டத்தையும் பெறலாம், எவ்வளவு உயர்ந்த படிப்பையும் பெறலாம். இந்த ஒரு வருட படிப்பை சில மாதங்களான வாய்ப்புகளாக வசதிகளாக நமக்கு வழங்கியுள்ளது இன்டர்நெட். நாம் எடுக்கும் மனித முயற்சி என்பது பெரியது, உலகம் தரும் வாய்ப்புகள் என்பது பெரியது. இன்டர்நெட் போன்றது உலகம் ஏற்பட்ட நாளாக இது உண்மை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பது பழமொழி. இன்று அது பெரிய உண்மையாக இருக்கிறது. ஸ்ரீ அன்னையிடம் எது வந்தாலும் அது ஆனந்தமாகும். இன்று உலகம் பகவானை சிறிதளவே அறிந்துள்ளது. 50 ஆண்டில் உலகில் முக்கியமான அனைவரும் பகவானை அறிவார்கள் என ஸ்ரீ அன்னை அவர்கள் 1972 கூறினார்கள். அவர்கள் கூறியது பழிக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் என்பது நம் மனம். நம்முடைய இந்த மனம் புலன் வழிகளாக, 5 புலன்களின் வழியாக வெளியிலும் அறிவின் மூலமாக நம் உள்ளேயும் செயல்படுகிறது. நம்மளுடைய மனம் 5 புலன்கள் வழியாக வெளியிலும் அறிவின் மூலமாக உள்ளேயும் செயல்படுகிறது. இவை அனைத்தும் சிறு கருவிகள். இவற்றால் பெரியதாக சாதிக்க முடியாது. இவைகள் சாதிக்கக்கூடியதே பெரியது. சாதிக்கும் துறை என்பது உலக அளவு பெரியது. இந்த பெரியது சிறியது என்பது புற அம்சமானாலும் அது நம் மனப்போக்கால் நிலைநிறுத்தக்கூடியது. கிராமத்து நாட்டாமை என்பது ஒரு சிறு சாம்ராஜ்யம். அவர்களுக்கென்று சில அதிகாரங்கள் உண்டு. அந்த நாட்டாமை குடும்பங்களில் பிறந்தவருக்கு அதன் செல்வாக்கு அதிகாரம் புரியும். அரச பதவி என்றால் இராணுவ அதிகாரமும் நிர்வாகமும் முக்கியமானவை. கஜானா அவர்கள் கையில் இருக்கும். இவர்களின் அதிகாரம் நேரடியாக செல்லும். பணம் அதிகாரத்தை மறைமுகமாக செலுத்தும். அதிகாரம் என்பது வேறு, செல்வாக்கு என்பது வேறு. 1639 ஆங்கிலேயர்கள் வியாபாரத்திற்காக சென்னை வந்தனர். பிரெஞ்சுக்காரர் அந்த சமயம் புதுவையில் இருந்தனர். ஆங்கிலேயர் இந்தியாவில் முதலில் வந்து தங்கிய இடம் கூரர். 100 அல்லது 150 ஆண்டிற்கு முன் போர்ச்சுகீசியர்கள் கொச்சி வந்துவிட்டனர். வாணிகம் இவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. அவர்களின் முக்கிய நோக்கமே வாணிகம், பொருள் ஈடுவதுதான். டச்சு வியாபாரிகள் இந்தோனேசியா, தமிழ்நாடு, ஆந்திரா, வங்காளத்தில் வந்து தங்கினர். அது முகலாய சாம்ராஜ்யம் அழியும் காலம். அந்நிய வியாபாரம் நாட்டில் காலூன்றும் நேரம். இந்த நேரம் இந்திய சரித்திரத்தை படித்தவர் பொன்னும் பொருளும் செல்வ வளமும் செல்வாக்கும் சர்க்கார் அதிகாரமும் வியாபார உரிமையும் யார் கையில் எப்படி தவழ்ந்தது என அறிவார். இந்த காலகட்டத்தில் துபால், அதாவது மொழிபெயர்ப்பாளர்கள் கையில்தான் செல்வமும் செல்வாக்கும் சர்க்கார் அதிகாரமும் வியாபார உரிமையும் பொன்னும் பொருளும் இவர்களுடைய கையில் தான் இருந்தது. அப்படி மொகலாய அரசுக்கு துபாசாக மொழிபெயர்ப்பவராக வந்த குடும்பம் தான் பண்டிட் நேருவின் குடும்பம். இதேபோல் ஆனந்தரங்கம் பிள்ளை புதுவையில் துபாஸ். இவர்களுக்கு அந்நிய ஆட்சியுடன் மொழி தொடர்பு, வியாபார தொடர்பு, நிர்வாக தொடர்பு, இராணுவ தொடர்பு உள்ள இடங்களில் அதிகாரம் குவிந்தது. இப்படி குவிந்தது பின்பு அழிந்தது. சென்னை நகரம் அப்படி ஏற்பட்டது. கல்கத்தா நாட்டின் தலைநகரமானதும் அவ்வழியே. 1911 அது டெல்லியை சார்ந்தது. அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து என்பது குதிரை சவாரியாக இருந்தது. பணம் என்பது பொன் நாணயம், தங்க நாணயமாக இருந்தது. அதிகாரி என்பவர் அதிகார பதவிக்கு அருகில் உள்ளவர், பெரிய சிறிய வேலைக்காரர்கள் இவர்கள்தான் அதிகாரி என்று அழைக்கப்பட்டனர். பெரியவரா, செல்வம் படைத்தவரா, அறிவுள்ளவரா, நாணயம் உள்ளவரா என்பதெல்லாம் முக்கியம். ஆனால் அதிகார பதவிக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பதே மிக முக்கியமாக அந்த நாட்களில் இருந்தது. இந்த அதிகார நெருக்கம் வாய்ப்பை வசதியை பெற்று தந்தது. திறமை பெற்றதை அனுபவிக்க உதவியது. நேர்மை உள்ளவரை திறமை பலிக்கும். நேர்மையான திறமை நெடுநாள் வரும். அது பண்பு. அந்த நாட்களில் சத்திரியனுக்கு அரசியல் பவர், வாணிகம் செய்பவனுக்கு பணம் பவர் தரும், விவசாயிக்கு நிலம் சொத்து பவர். அந்நாட்களில் கல்வி ஞானம் இவற்றை ஆதரவால் பெறலாம். உரிமையுடன் பெற முடியாது. குறிப்பிட்ட சில பிரிவினருக்கும் இனத்தவருக்கும் வசதி படைத்தவருக்கு மட்டுமே இந்த கல்வியும் ஞானமும் உரிமையாக இருந்தது. சுமார் 150 ஆண்டிற்கு முன் கல்வியால் அரசுடைய நிர்வாக பவரை படித்தவன் பெறும் வாய்ப்பு ஐசிஎஸ் மூலம் ஏற்பட்டது. அது ஐஏஎஸ் ஆக இன்றும் தொடர்கிறது. அதாவது அதிகார பதவிக்கு வர வேண்டும் என்றால் அன்று ஐசிஎஸ் படிப்பும் இன்று ஐஏஎஸ் படிப்பும் அந்த அரசியல் நிர்வாகத்தை பெற்றுத்தந்தது. இதெல்லாம் உலகம் அனுபவித்தது, அறிந்தது. நாளில் இராணுவம் என்பது செல்வாக்கு உடையதாக, பவர் உடையதாக இருந்தது. பின்னர் அந்த பவர் பணத்தை சுற்றி வளர்ந்தது. கல்விக்குரிய வாய்ப்பு அதன் பின் ஏற்பட்டது. இன்று அந்த பவரும் அந்த செல்வாக்கும் பத்திரிகை உலகம் அரசியலுக்கு போய் நிலை பெற்று இருக்கிறது. இன்றைய அரசியலை தலைநகரிலிருந்து கவனிப்பவர் அறியும் உலகம் இது. இதன் முன் எவரும் நிகராகாது. இவை எல்லா துறைகளும் கடல் போன்றது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இராணுவ புரட்சி போன்றவற்றால் பவர் கைமாறி பரிவர்த்தனையால் எல்லா சட்டங்களையும் தர்ம நியாயங்களையும் புறக்கணித்து அதர்மத்தை ஆட்சியில் நிலைநிறுத்த முயல்கின்றனர். நம் நாட்டில் லஞ்சம் பெருகி சர்க்காரை விட அதிக வலு உள்ளதாக, பவர் உள்ளதாக மாறுகிறது. பழைய நிர்வாகமும் புது ஊழலும் சேர்ந்து புதிய நிலைமை, பவர் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துகிறது. இவையெல்லாம் பரம்பரையாக வருபவை. 1900 பின் வேறு ஒரு நிலை சிறிது சிறிதாக வளர்ந்து வந்து அன்அபிசியல் பவர் ஸ்ட்ரக்சர், சர்க்காருக்கு புறம்பாக சமூகத்தில் செல்வாக்குள்ள ஸ்தாபனமாக என்ஜிஓ சேவை ஸ்தாபனங்களாக வளர்ந்து இன்று கண்ணுக்கு தெரியாமல் நிலை பெற்றுள்ளது. இவைகள் சமுத்திரம் போன்றது. இதன் மையம் ஐநா சபை, வெளிநாட்டு தூதர், உலகம் இதன் அரங்கமாக விளங்குகின்றது. சர்வதேச ஸ்தாபனங்கள் ஐஎல்ஓ முதல் எஃப்ஏஓ வரை உருவாகின்றன. இவை சேவை ஸ்தாபனங்கள். இதுபோல் லட்சிய ஸ்தாபனங்கள் வந்தன. ராயல் சொசைட்டி லண்டனிலும், ரெட் கிராஸ் இன்டர்நேஷனல் உலகெங்கும் ஏற்படலாயிற்று. ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி நோபல் பரிசு கொடுத்து பிரபலமாயிற்று. வேர்ல்ட் அகாடமி அப்படி 60 ஆண்டிற்கு முன் ஏற்பட்டது. 2000 மேற்பட்ட இது போன்ற என்ஜிஓக்கள் இன்று சர்க்கார் சார்பு இல்லாமல் செயல்படுகிறது. பக்வாஸ், கிளப் ஆஃப் ரோம் போன்ற புகழ்பெற்ற ஸ்தாபனங்கள் ஏராளம். நடைமுறையில் இவை பெயருக்கானவையே. செயல்பட ஆரம்பித்தால் இன்டர்நேஷனல் பிசிசியன் அசோசியேஷன் ஃபார் நியூக்ளியர் வெப்பன் போல அவற்றின் பவர் வெளிப்படும். குரல் உலகெங்கும் கேட்கும். இவை சாதிக்கும் திறமை உடையவை. உலக சர்க்கார் அளவும் சாதிக்கும். சில சமயங்களில் உலக சர்க்கார்களால் சாதிக்க முடியாததையும் இந்த என்ஜிஓக்கள் சேவை ஸ்தாபனங்கள் சாதிக்கும். ரோட்டரி, லயன் கிளப் சிறு அளவில் செயல்படும். இவை சர்வதேச சேவை ஸ்தாபனங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், போப்பாண்டவர், ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் போன்றவை மத சார்பாக ஏற்பட்ட ஆன்மீக ஸ்தாபனங்கள். இது போன்ற 39 வெளிநாட்டு ஸ்தாபனங்கள் 60 லட்சம் கோடி ரூபாயை நம் இந்திய நாட்டிற்கு, சேவை ஸ்தாபனங்களுக்கு கொடுக்க பெரும் முயற்சி செய்து வருகிறார்கள். உள்ளூரில் செயல்படும் அரசியல்வாதி, பொதுநல ஊழியன், சர்ச் பாதிரியார், ஏராளமான செல்வாக்கு உள்ளவர்கள், இவர்களுக்கு பின்னணியில் கடல் போன்ற லட்சக்கணக்கான கோடிகள் புரள்வதை சிலரே அறிவார்கள். இவர்கள் மூலமாக இந்த சேவை ஸ்தாபனத்தின் 69 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தொகை நம் நாட்டிற்கு வர முயற்சிக்கிறது. பணம் செல்லும், அறிவு பணத்தை விட அதிகமாக செல்லும் என்பதை உலகம் இன்று வரை எந்த நாட்டிலும் நடைமுறையில் அறியவில்லை. நேர்மைக்கு பணத்தை விட அறிவை விட செல்வாக்கு உண்டு என்பதை அறிந்தவர் உலகில் இருப்பதாக தெரியவில்லை. ஆன்மீக ஞானம் நேர்மையான திறமை பெற்றிருந்தால் இவை அனைத்தையும் கடந்த பவர் பெறும் என்பது பகவான் ஸ்ரீ அன்னை அவர்களின் கொள்கை. அதாவது ஆன்மீக ஞானம் நேர்மையான திறமை பெற்றிருந்தால் இந்த பணம் அறிவு செல்வாக்கை விட அனைத்தையும் கடந்த பவர் பெறும் என்பது பகவான் ஸ்ரீ அன்னை அவர்களுடைய கொள்கை. இந்த பேர் உண்மையை அறிந்தவர் யார், செயல்படுத்துபவர் உண்டா என காண்பதே நமக்கு பலன் தரும். அன்னையிடம் அன்பர்களாகிய நாம் அறிந்தது நம் பிரார்த்தனைகள் பலிப்பது. அன்னை அருளியது அவன் லட்சியமெல்லாம் பலிப்பது, அதாவது நம்முடைய லட்சியம் எல்லாம் பலிப்பது. அன்பராகிய நாம் கண்டுகொண்டது கடுகடவு. அன்பர் அறிய வேண்டியது அன்னையின் கருணை கடல் போன்றது. இவற்றையெல்லாம் கடந்த வாழ்வின் உண்மைகள் உலகம் அறியும். இந்தியா 500 ஆண்டுகளுக்கு முன் அவற்றால் வாழ்ந்தது. எவற்றால் என்றால் நேர்மை, ஆன்மீக ஞானம், நேர்மையின் திறமை ஆகியவற்றை பெற்று இந்தியா 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்து வந்தது. இன்று இவை அனைத்தும் நம் நாட்டில் நினைவில் இல்லை. திருவள்ளுவர் இவற்றை கூறினார். நம் நாட்டின் பழமொழிகள் இவற்றை கூறியது, வலியுறுத்தி கூறியது. ஆனால் நடைமுறையில் அவற்றை நடைமுறையில் கருதுவதில்லை. நாம் பிராக்டிக்கல் லைஃபில் இதெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். எது தேவையானாலும் மக்கள் சர்க்காரை எதிர்பார்க்கிறார்கள். சர்க்கார் மின்சாரம் இலவசமாக தருகிறது, கேஸ் சமையல் எரிவாயு மலிவாக தருகிறது, ஏழைகளுக்கு மனை இலவசமாக பட்டா தருகிறது, அனைவருக்கும் கல்வியை இலவசமாக தருகிறது. ஹாலந்து பணக்கார நாடுகளில் முதல் 2 இடங்களில் இருந்து வருகிறது. சர்க்கார் டவுன் பஸ்ஸை இலவசமாக நினைத்தனர். ஒரு ஊரில் சோதனை செய்தனர். கொஞ்ச நாள் இலவச பிரயாணம் நடந்தது. வழக்கத்தை விட 8 மடங்கு பிரயாணம் பெறுகிறது. அதாவது இலவசமாக பிரயாணம் வழங்குகிறார்கள் என்பதனால் சும்மா வீட்டில் இருப்பவர்கள் கூட பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால வழக்கத்தை விட 8 மடங்கு அதிகமாக பிரயாணம் பெறுகிறது. உலகில் எந்த நாட்டிலும் எவரும் வரியை தானே உள்ளபடி செலுத்துவதில்லை. இதெல்லாம் நாம் அறிந்தது சிறியது. இன்று மனிதன் செல்வாக்கு, பவர், பணம், பிரபலம், வசதி ஆகியவற்றை சர்க்காரோ உலகமோ கொடுக்க முடியாத அளவுக்கு பெறுவதற்கும் 2 கோடி சொத்து இல்லாத இடத்தில் 100 கோடி 1000 கோடி 1,000,000,000,000 உலக அரசியல் பவர் தேடி வருவதற்கும் ஒரு மார்க்கத்தை குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்றால் மனிதன் குடும்பம், உழைப்பு, திறமை, நேர்மை, பண்பு, ஆன்மீக தெளிவுள்ள ஜோதியை பாராட்ட ஆரம்பித்தால் அவருக்கு செல்வாக்கு, பவர், பணம், பிரபலம், வசதி ஆகியவற்றை சர்க்காரோ உலகமோ கொடுக்க முடியாத அளவுக்கு பெற்று தரும் பெருகும். 2 கோடி சுற்றிலாத இடங்களை தேடி 100 கோடி 1,000 கோடி 1,000,000,000 உலக அரசியல் பவர் தேடி வரும் என்று கூறுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், மனிதன் குடும்பம், உழைப்பு, திறமை, நேர்மை, பண்பு, ஆன்மீக தெளிவுள்ள ஜோதி ஆகியவற்றை பாராட்ட வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படி நாம் அறியாதது பெரியது. கல்வி என்பது பள்ளியில் பெறுவது. கல்லூரி உயர்நிலை கல்வியை தருகிறது. அறிவாளி அளவு கடந்து படிக்கின்றார். அனுபவசாலி காண்பதெல்லாம் கல்வி கருவியாகுமாறு பலன் பெறுகிறார். உலகம் 100 ஆண்டிற்கு முன் இருந்ததை விட இன்று 100 மடங்கு கல்வி பெற்றுள்ளது. 200 ஆண்டிற்கு முன்பு இருந்ததை விட 1000 1000 மடங்கு கல்வி பெற்றுள்ளது. காலையில் எழுந்தவுடன் பேப்பர் படிக்கின்றோம், டெலிவிஷன் ரேடியோ செய்தி சொல்கிறது, வார இதழ் மாத இதழ் இன்டர்நெட் ஆகியவை கணக்கின்றி பரவுகின்றன. இவற்றை படிப்பவர் ஏராளம். இப்படி படித்தவர் பிறரிடம் இவற்றை கூறுவது அதை விட அதிகம். 1770 முதல் கலைக்களஞ்சியம் ஏற்பட்டது. கலைக்களஞ்சியம் என்றால் நம்ம நேரம் தெரிந்ததுதான், ஒரு சொல் ஒரு வார்த்தைக்கு அதற்கான அர்த்தத்தோடு அதை சார்ந்த விஷயங்களை படத்துடன் விளக்கின்ற நூல் தான் கலைக்களஞ்சியம். இன்று உலகில் பிரபலமாக 30 முதல் 300 வரை கலைக்களஞ்சியங்கள் ஏற்பட்டுள்ளன. இன்டர்நெட் வந்தது இவற்றையெல்லாம் கடந்து செயல்படுகிறது. நாளுக்கு நாள் பரவுகிறது, அளவு கடந்து விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அன்று கலைக்களஞ்சியங்களில் பேராசிரியர்களை எழுத முடியும், இன்று எவரும் எழுதலாம். இன்று எவரும் எழுதலாம் என்பதற்காக பிழையாக எவரும் எழுத முடியாது. எழுத்தின் தரம் குறைய முடியாத அளவிற்கு ஏற்பாடு உண்டு. எவரும் எழுதலாம், அவற்றை தவறு இருந்தால் எவரும் திருத்தலாம். விக்கிபீடியா வந்துவிட்டது. பிரிட்டானிக்காவில் 600,000 கட்டுரைகள் உண்டு. விக்கிபீடியாவில் 35,000 கட்டுரைகள் வந்துவிட்டன. இன்று வளர்ச்சி என்பது 1, 2, 4, 8 என்று இல்லாமல் 1, 2, 4, 8, 16, 32, 64 என்று வளர்ச்சி அதன் மடங்காக சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை நாம் பெற்றது சிறியது, இனி வருவது பெரியதெனினும் பெரியதாக இருக்கிறது. இது பிசிக்கல் பிளேன், நாம் வாழும் ஜட உலகில் நடைமுறை யதார்த்தம். இங்கிலாந்தில் அமெரிக்காவில் இயல்பாக மக்கள் பொய் சொல்வதே இல்லை. நம் நாட்டிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எவரும் பொய் சொல்வதாக தெரியவில்லை. ஏனெனில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சீன நாட்டு பிரயாணியான யுவான் சுவான் அவருடைய பயண குறிப்பில் குறிப்பிடுகின்ற பொழுது, அவர் இந்தியாவிற்கு வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயில வந்துகின்ற பொழுது இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தார். அப்பொழுது அவருடைய பயண கட்டுரையில் அவர் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்தியாவில் எவரும் பொய் சொல்வதே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. ஆனால் இன்று நம் நாட்டில் கோர்ட்டில் பொய் சாட்சி சொல்வதே தொழிலாக ஒருவரை மக்கள் உருவாக்கி உள்ளார்கள். எந்த கோர்ட்டிலும் ஒரு நாள் கவனித்தால் முக்கியமான விஷயங்களில் சௌகரியம் இல்லாவிட்டால் வக்கீலோ கட்சிக்காரனோ உண்மை சொல்ல மாட்டார். சுமார் 100% பொய் நடமாடுகிறது. இங்கிலாந்தில் கோர்ட்டில் சத்தியம் செய்தவர் பொய் சொன்னால் 20 வருடம் ஜெயில். அந்த சட்டம் நம் ஊருக்கு வந்தால் மக்கள் பொய் சொல்வது குறையுமா என கூற முடியாது. கோர்ட்டில் ஒரு பொய்யும் சொல்ல முடியாது, எதிரி தண்டனை பெற்று கொடுப்பான். பொய் சம்பாதிப்பது என்பது சிறியது, மெய் சம்பாதிப்பது என்பது பெரியது என்பதை உலகம் இதுவரை அறியவே இல்லை. அதனால்தான் நம் மக்கள் மெய்யை நம்பாமல் பொய்யை நம்பி பொய் சொல்கின்றனர். குருநாதர் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், நாம் ஏன் பொய் சொல்கிறோம், அந்த பொய் சொல்வதனால் நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று நம்பி நாம் பொய் சொல்கிறோம். ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸான ஈவில் ஃபோர்ஸான ஒரு பொய்யே ஒரு நல்லது செய்கிறது என்று நாம் நம்புகின்ற பொழுது ஒரு உண்மை எப்படி நமக்கு கெட்டதை பெற்று தரும், அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தான் பெற்று தரும். அதனால் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமக்கு தெரிந்தது குறைவு, நமக்கு தெரியாது அதிகம் என்ற தலைப்பு எளிமையானது என்று தோன்றும். ஒரு பொலினை உயர்வு வெளிவருவது பல காரணங்களால், அவற்றுள் ஒன்று தெய்வ ஸ்பரிசம். நாம் அதை ஸ்ரீ அன்னையின் ஸ்பரிசம் என அறிவோம். எளிமையான தலைப்பு அன்னை ஜீவியத்தை எடுத்து கூற முயன்றால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த பிரம்மலோக பிரசித்தி பெறும். அன்னை அருள் செயல்படும் பொழுது பெரும்பாலும் அன்னையினுடைய அன்பருடைய மனநிலையை சூழ்நிலையை ஒட்டியே செயல்படுகிறார்கள். இருந்தாலும் அதில் ஒரு புது மெருகு அன்னையின் அம்சம் இல்லாமல் இருக்காது. அதாவது அன்னை நம்ம வாழ்க்கையில் செயல்படுகின்ற பொழுது நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய ஏற்பு திறன், நம்மளுடைய சூழ்நிலையை ஒட்டியே செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுகின்ற பொழுதும் அன்னையினுடைய அருளை நம் வாழ்வில் செயல்படுகின்ற பொழுது அதில் அன்னையினுடைய ஸ்பரிசம் வந்து வெளிப்படும், அன்னையினுடைய அம்சம் அதில் வெளிப்படும் என்று குறிப்பிடுகிறார். இதுவரை உலகில் இல்லாத அம்சம் ஒன்று அன்னையிடம் நாம் பெறும் பலனில் தெரியும். இந்தியாவை பொறுத்தவரை உயர்ந்த விருது என்று உயர்ந்த விருதுகளில் மிக முக்கியமான விருது பாரத ரத்னா விருது. இந்த பாரத ரத்னம் விருது இதுவரை 63 வருடங்களில் பிரபலத்தை கடந்த பெரிய ஆத்மாக்களுக்கு விஸ்வேஸ்வரய்யா, பகவான் தாஸ் போன்றவருக்கே கொடுக்கப்பட்டது. பாடகர், நடிகர், கலைஞர் எவரும் பெறவில்லை. ஆனால் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் இந்த பாரத ரத்ன விருதை பெற்றார்கள். அதாவது இதுவரை நடைமுறையில் பாடகர், நடிகர், கலைஞர் இவர்கள் பெற இயலாத அந்த பாரத ரத்ன விருதை எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பெற்றனர். இதற்கு என்ன காரணம் என்றால் எம் எஸ் சுப்பலட்சுமி அன்னையை தரிசித்தவர். ஆசிரமத்தில் தங்கி திலீப் குமாரிடம் மீரா பஜன் கற்றுக்கொண்டவர். ஆசிரம தியேட்டரில் பாடியிருக்கிறார். அவர் பாரத ரத்னம் பெற்றது அது போலத்தான். அதுவரை இல்லாத பழக்கம் அது. சுப்புலட்சுமியை கருதினால் அது விளங்கும். அன்னையை கருதினால் தலைப்பின் மகிமை அதில் வெளியாவது புரியும். அதாவது இதுவரை உலகில் இல்லாத அம்சம் ஒன்று நாம் பெறும் பலனில் தெரியும் என்ற அம்சம் புரியும். ஏனெனில் அதுவரை நடைமுறையில் இல்ல பாடகருக்கோ நடிகருக்கோ கலைஞருக்கோ வழங்கப்படாத பாரத ரத்ன விருது அன்னையின் பரிசம் சுப்பலட்சுமிக்கு பட்டதனால் அவருக்கு அந்த பாரத ரத்ன விருது கிடைத்தது. நம்மளுடைய பிரச்சனைகள் தீருவது சிறியது, அன்னையின் பரிசம் பெரியது என்கூடிய அன்னையை தரிசித்தவர்கள் 1000,000 பேர், அன்னையை அறிந்தவர்கள் 1,00,000 பேர். பகவானும் அன்னையும் எதிரான இரு விஷயங்களை ஏற்றனர். அது பிரபலம் பெறும் பிரச்சாரத்தை விளக்கினர், தகுதி உள்ள ஆத்மாக்களை விரும்பி வேண்டினர், விரும்பி ஏற்றுக்கொண்டனர். அன்னார் வாழ்வில் அவற்றுள் செயல்படுவது நம்பிக்கையை கடந்தது. பலனை நாம் அளவில் கருதுகிறோம், இது சிறியது அது பெரியது என்று அன்னையிடம் நாம் பெறுகின்ற பலனை அளவில் கருதுகிறோம். சிருஷ்டியில் எத்தனை அம்சங்கள் உண்டோ, அதாவது இந்த இறைவனின் படைப்பில் எத்தனை அம்சங்கள் உண்டோ அத்தனை அம்சங்களும் அன்னை நமக்கு அளிக்கும் பலனில் உண்டு. நாம் பெறுகின்ற பலன் சிறியதாகவோ பெரியதாகவோ நம்மை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் வருகின்ற பலனில் சிருஷ்டியின் அத்தனை அம்சங்களில் ஏதேனும் ஒன்று அந்த பலனில் இருக்கும். சிறியது எனில், சிறியது பெரியது எனில், குன்று சிறியது மலை பெரியது, மதுரை சிறியது சென்னை பெரியது, முதல் மார்க் 80 ஆனால் இரண்டாம் மார்க் 78, முதல் மார்க் 100 இரண்டாம் மார்க் 28 என்ற நிலை அரிது ஆனால் உண்டு. காங்கிரஸ் தலைவர்களில் நேரு முதன்மையானவர் எனில் இரண்டாம் நிலையில் எவரை குறிப்பிட்டாலும் அது 100 மார்க் 28 மார்க் போல இருக்கும், அவ்வளவு இடைவெளி இருக்கும். ஒளியின் வேகம், அதாவது சவுண்டின் வேகமும் ஒளியின் வேகம் லைட்டின் வேகமும் அப்படிப்பட்டவை. சூரியன் தூரம் நட்சத்திரத்து, நட்சத்திரம் வெகு தூரம் என்பது அது போல். அதாவது உலகம் தரும் பலன்கள் சிறியது, அன்னையின் அருள் வரம் பெரியது. அதாவது உலகம் தரும் பலன்கள் குன்றை போன்றது, மதுரையை போன்றது, சவுண்ட் ஒளியை போன்றது, சூரியனின் தூரத்தை போன்றது. இவை அனைத்தும் பெரியதுதான், மதுரையும் பெரியதுதான், குன்றும் பெரியதுதான், ஒளியின் வேகமும் பெரியதுதான், ஆனால் அன்னை அளிக்கக்கூடிய வரம் அருள் என்பது அந்த குன்றை விட பெரியதான மலையை போன்றது, மதுரையை விட பெரியதான சென்னையை போன்றது, சவுண்டை விட அதிக வேகமுடையதான லைட் ஒளியை போன்றது. அன்னையோட அருள் என்பது ஒளியைப் போலவும் மலையை போலவும் சென்னையை போன்றும் நட்சத்திரத்தின் தூரத்தை போன்றும் பிரம்மாண்டமானதாக பெரியதாக அமைகிறது. உலகம் தரும் பலன்கள் சிறியது, அன்னையின் அருள் வரம் பெரியது என்று கூறும் பொழுது வித்தியாசம் ஏராளமாக இருக்கும். இதுவே உண்மை, ஒத்து பார்க்கக்கூடியது அல்ல. உலகில் அனந்தம், அட்சய பாத்திரம், காமதேனு, கற்பக விருட்சம் என்பவை பெரும் கருத்துக்கள். இவை அனைத்து நம் வாழ்வில் அறிந்ததுதான். அட்சய பாத்திரம் என்பது அல்லல்ல குறையாத பாத்திரம், எவ்வளவு வேண்டுமானாலும் உணவை பொறுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். காமதேனு கற்பக விருட்சம் என்பது நாம் கேட்பது எல்லாம் கொடுக்கக்கூடியது. இவை அனைத்தும் அனந்தம், முடிவற்றது, எல்லையற்றது. ஆனால் பகவான் கூறுகின்ற அனந்தம் என்பது உலகம் அறியும் அனந்தத்தை கடுகாகவும், பகவான் கூறுகின்ற அனந்தத்தை மலையாகவும் மாற்றும். அதாவது இந்த அட்சய பாத்திரம், காமதேனு, கற்பக விருட்சம் ஆகியவை கடுகளவு. பகவான் கூறுகின்ற அனந்தம் என்பது மலை அளவாக இருக்கிறது. கடுகுக்கும் மலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதுபோல இந்த காமதேனு, கற்பக விருட்சம், அட்சய பாத்திரம் என்ற அனந்தத்திற்கும் பகவான் கூறுகின்ற அனந்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உலகில் காலம், இடம் உண்டு, திறமை உண்டு, குணம் இருக்கிறது, ஜடம் சூட்சமும் உண்டு, உள்ளே வெளியே என்பவை உண்டு. பகவான் கூறும் ஆனந்தம் இன்ஃபினிட்டி ஆஃப் இன்ஃபினிட்டி, உலகில் உள்ள எல்லா அம்சங்களும் அனந்தமாகும் நிலை. அனந்தம் பெரியது, அதாவது அட்சய பாத்திரம், காமதேனு, கற்பக விருட்சம் போன்ற அனந்தம் பெரியது. பகவான் கூறுகின்ற அனந்தம் பிரம்மாண்டமானது. இன்று நிலைத்தில் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள், 1,00,000 ரூபாயும் சம்பாதிக்கிறார்கள். 1965 முதல் மடை நஞ்சை 3 போகம் பயிராகும் எனில் 1,000 ரூபாய் நிகர லாபம் தராது, 400 ரூபாய் தாள் சராசரியாக பெறலாம். 3 போகம் விளைவித்தாலும் சராசரியாக 400 ரூபாய் கிடைக்கும். 60 ரூபாய் ஏக்கரில் சம்பாதிக்கும் பயிரை அளவு கடந்து விஞ்ஞான முறைப்படி கவனித்தால் 1,000 ரூபாய் தரும் என அன்பர் நினைத்த பொழுது, அன்னை அன்பர் நினைத்த பொழுது அவர் தன் எண்ணத்தை செயல்படுத்தும் முன் மற்றொருவர் அதை செய்து 1,700 ரூபாய் பெற்றார். அதாவது 600 ரூபாய் ஏக்கரில் சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் 1,700 ரூபாய் பெற்றார். இது வாழ்க்கையில் அதிசயம், ஆச்சரியம். அன்னை செயல்பட்ட விதம் வேறு. அவர்களுக்கு உரிய பாணி இது. புதியதை உற்பத்தி செய்வது அன்னை ஜீவியம், நியூ கிரியேட்டர். அன்னை என்றாலே புதுமை, புதியதுதான். அன்பர் மேற்கொண்ட முயற்சிக்கு அப்பகுதிகளில் ஏற்கனவே 50,000 ரூபாய் பலன் பெறும் மல்லிகை தோட்டங்கள் நிறைந்திருந்தன. அதிலிருந்தும் பெறும் வாசனை திரவியம் சென்ட் செய்யும் தொழில் பூனாவில் குடிசை தொழிலாக சிலர் நடத்துகிறார்கள். அதன் வருமானம் அன்றைய விலையில் 600,000 ரூபாய். மனிதன் உலகம் அறியும் பெரியதன் பலன் சிறியது, அன்னை தரக்கூடிய சிறியதன் பலனும் பெரியது. கல்வித்துறை என்பது முக்கியமான துறை. அரிஸ்டாட்டில் முதல் ரஸ்ஸல் வரை வந்த அத்தனை பெரியவர்களும் முக்கியமாக கருதி விவரித்த துறை இந்த கல்வித்துறை. கடந்த 100 ஆண்டாக கல்வி முறைகள் மாறி மாண்டிச்சோரி முறை, விளையாட்டு முறை என பிரபலமாயிற்று. இன்று வரை 52 புதிய முறைகள் ஏற்பட்டுள்ளது. கிளண்டோமன் முறையை முதல் ஆண்டு ப்ரீகேஜ் மட்டும் நம் பள்ளிகளில் பின்பற்றுகிறோம். இம்முறையில் குழந்தைகளுக்கு சந்தோஷம், ஏனெனில் விளையாட்டு முறையில் கல்வி கற்பதனால் குழந்தைகளுக்கு இந்த முறையில் சந்தோஷம், அதனால் பலன் அதிகமாக கிடைக்கிறது. பெற்றோர் பிரியப்படுகின்றனர் இந்த விளையாட்டு முறையில் கல்வியை கற்றுத் தருவதற்கு. பள்ளி இம்முறையால் பிரபலமாயிற்று. மனப்பாடம் செய்வது நினைவால் சாதிப்பது, படித்து புரிந்து கொள்வது அறிவால் சிந்தனையால் சாதிப்பது. அமெரிக்காவில் இதை பின்பற்றுவதால், அதாவது படித்து கொண்டு புரிந்து கொள்வது அறிவால் சிந்தனையால் சாதிப்பது என்பதை பின்பற்றுவதால், உலகின் எல்லா நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் 10 லட்சக்கணக்காக அங்கு வந்து பயில்கின்றனர். அடுத்த கட்ட ஒரு முறை உண்டு, அது ஆர்வமாக பயில்வது. எல்லா வல்லுநர்களும் அறியும் முறை இம்முறை, அதாவது ஆர்வமாக பயில்கின்ற முறை எல்லா வல்லுநர்களும் அறிகின்ற முறை. இந்த முறை அளவு கடந்து பலன் தருகின்றது. ஆர்வத்தை சிறுவர்களுக்கு ஏற்படுத்தும் முறையை எவரும் அறியவில்லை, அது தானே வர வேண்டும். அப்படி ஒருவருக்கு தானே இந்த ஆர்வம் வந்தால் மேதையாகிறார்கள். அடுத்த கட்டம் அன்னை முறை. இதை உபநிஷதம் அறியும். எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதற்கு பிரம்மம் என பெயர். அந்த ஞானம் உள்ளவர் பிரம்ம ரிஷி. அதை பெறும் ஆர்வம் ஆத்மாவின் ஆர்வம், வளரும் ஆத்மாவின் ஆர்வம். அதை தருவது பெரிய நூல், அது தி லைஃப் டிவைன். குருநாதர் எழுதிய அவுட்லைனில் அதன் சாயல் உண்டு. அது விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி மூலம் உலகத்திற்கு கிடைத்தால் லிட்ரஸி என்பது பட்ட படிப்பாகும். பொதுவாக நாம் பெரிய விஷயங்களை கவனிப்போம், சிறிய விஷயங்களை கவனிப்பதில்லை. ஒரு அறையில் இருக்கும் பொழுது அப்பெரிய ஜன்னல் பெரும் வெளிச்சம் தருவது நம் கண்ணில் படாது, அது தரும் சூட்சம செய்தி என்பது வேறு. இப்ப நாம் இருக்கிறோம், ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்தால் வெளிச்சம் வருகிறது என்றுதான் நினைப்போம். ஆனால் அதில் ஒரு சூட்சம செய்தி இருக்கிறது என்று குருநாதர் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அது என்ன அந்த சூட்சம செய்தி என்றால், அவ்வறையில் அவ்வொளி வெள்ளத்தில் நிறைந்தவர் ஒருவர் மூலம் இறைவன் ஆத்மாவுள் நுழைவான் என்ற சூட்சமம் நமக்கு தெரிய நாளாகும், சமயத்தில் நமக்கு தெரியாமலும் போகும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஜன்னல் வழியாக பெரிய ஒளி வெள்ளம் வெளிச்சம் நம் கண்ணில் படுகிறது என்றால் அதற்கு என்ன சூட்சமம் கருத்து இருக்கிறது, சூட்சம செய்தி என்னவென்றால், அவ்வறையில் அவ்வொளி வெள்ளத்தில் நிறைந்தவர் ஒருவர் மூலம் இறைவன் ஆத்மா முள் நுழைவான் என்று அர்த்தம். அதுதான் சூட்சம செய்தி என்று குறிப்பிடுகிறார். உறக்கம் விழிப்பை கடந்த ஜீவன் உண்டு. இதை நாம் அறிய, அதாவது இந்த உறக்கம் விழிப்பை கடந்த அந்த ஜீவனை நாம் அறிய நமக்கு தவம் பலிக்க வேண்டும். அப்படி தவம் பலித்தவர்கள் தூங்கும் பொழுது அவர்களுடைய உடல் தூங்கும், ஆனால் அவர்களுடைய ஜீவன் விழித்திருக்கும். அன்னை அதை கான்சியஸ்னஸ், விழிப்போடு உள்ள உறக்கம் என்பார்கள். உறக்கத்தில் நம் ஜீவன் உடலோடு ஒன்றி தன்னை மறப்பதை போல், விழிப்பில் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பெரிய ஜீவன் வாழ்வு உடலுடன் ஒன்றாமல் விழித்திருப்பது பூரணயோகம் என்று குறிப்பிடுகிறார். பூர்ண யோகம் என்றால் என்ன என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அதாவது உடல் தூங்கும் பொழுது ஜீவன் உடலுடன் ஒன்றி தூங்காமல் விழித்திருப்பது கான்சியஸ்னஸ், உறக்கம் விழிப்பை கடந்த ஜீவன் என்று குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய அந்த பெரிய ஜீவன் வாழ்வு என்ற உடலுடன் ஒன்றாமல் விழித்திருப்பது பூர்ண யோகம் என்று குறிப்பிடுகிறார். அந்நிலைக்குரிய ஜீவன் ஒருவருக்கு ஒரு நாள் விழிக்கும் எனில் அதற்குரிய சூழ்நிலையை பரந்த வெளி ஒளி வெள்ளம் முன்கூட்டி அறிவிக்கும். அதாவது இந்த ஜன்னல் வழியாக ஒளி வெள்ளமாக நமக்கு அது அறிவிக்கும் என்று குறிப்பிடுகிறார். உறக்கத்தில் விழித்த பெரிய ஜீவன் சிறியது. அதாவது உடல் தூங்கும் போது ஜீவன் உடலுடன் ஒன்றாமல் விழித்திருக்கக்கூடிய அந்த விழித்த ஜீவன் சிறியது, விழிப்பில் விழிப்பான ஜீவன் பெரியது. அதாவது நம்மளுடைய அந்த பெரிய ஜீவன் வாழ்வு என்ற உடலுடன் ஒட்டாமல் விழிப்புடன் இருக்கக்கூடிய அந்த விழிப்பின் விழிப்பான ஜீவன் பெரியது. பொதுவாக நாம் மௌனம் என்றால் என்ன நினைக்கிறோம் என்றால், பேசாமல் வாய் மூடி இருப்பதுதான் மௌனம் என்று நினைக்கிறோம். இது ஒரு முழுமையான உண்மை ஆகாது. மௌனத்தின் நிலைகள் பல. மௌனம் என்பது பெரியது. பகவானுக்கு ஒரு மௌனம், மௌனத்தின் பின்னால் உள்ள மௌனம், அக்ஷர பிரம்மத்தின் மௌனம் அனைவரும் அறிவது. பூரண பிரம்மத்தின் மனம் பகவான் கூறும் மனம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பகவான் கூறக்கூடிய மௌனத்தின் பின்னால் உள்ள மௌனம் என்பது பூரண பிரம்மத்துடைய மனம் என்று குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் மௌன சாது என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருந்தார். அவர் என்ன செய்வார் என்றால், அவர் வாழ்நாளில் ரமண ஆசிரமத்தில் இருந்து ரமண சாது மகரிஷியை பார்ப்பார். பிறகு பாண்டிச்சேரிக்கு வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பார்ப்பார். இதே அவருடைய தன்னுடைய வழக்கமான நடவடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து வந்த மௌன சாது பகவானை தரிசிக்க போன பொழுது பகவான் அறையில் அந்த மௌனத்தின் பின்னால் உள்ள மௌனத்தை கண்டார். ஆனால் அங்கே இருப்பவர் பகவானுடைய இருப்பவருக்கு அது பழகி விட்டதால் அந்த மௌனத்தின் பின்னால் இருந்த மௌனத்தை அவர்கள் அறியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஸ்ரீ ரமணாசிரம மௌனம் ஜீவாத்மா மௌனம், ஸ்ரீ அரவிந்தாசிரம மௌனம் பரமாத்ம மௌனம். பொதுவாக பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் புத்திசாலி மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். இந்த நூற்றாண்டில் மேல் நாடுகளில் பள்ளி தன் கற்பிக்கும் முறையால் அனைவரையும் சிறப்பான மாணவனாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையால் படிப்பின் தரத்தை உயர்த்திவிட்டனர். முற்காலத்தில் நம் நாட்டில் ஏழையாக பிறப்பது தலைவிதி. மேல் நாடுகளில் ஏழையாக பிறப்பது தலைவிதி என கூற மாட்டார்கள். ஏழை ஏழையாக இறப்பான் என்பது சட்டம். அமெரிக்கா ஏற்பட்ட பின், பிரெஞ்சு ரஷ்ய புரட்சிக்கு பின் ஏழ்மை என்பது சமூகம் ஏற்படுத்தியது, அதை அழிக்க வேண்டும் என்றனர். அமெரிக்காவிற்கு சென்றவர்கள் ஐரோப்பாவில் பிறருக்காக உழைத்தவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள். அமெரிக்காவில் பிரபுக்கள் இல்லை, நிலம் எவருக்கும் சொந்தம் இல்லை, பயிரிட்டவன் பலனை அனுபவிக்கிறான். ஒருவனுடைய உழைப்பு பிறருக்கு போகாது, உழைத்தவனுக்கே உழைத்ததின் பலன் கிடைத்தது. அதனால் அங்கு ஏழ்மை அழிந்தது, செல்வம் தழைத்தது. இந்தியாவை பொறுத்தவரை ஏழ்மைக்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. இந்தியாவின் ஏழைக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மேலும் ஒரு காரணம் உண்டு, அது ஜாதி தலைவிதி. நம் நாட்டில் சுதந்திரத்திற்கு பின் ஜாதி பின்னணிக்கு போய் ஏழைக்கு உரிமையும் உயிரும் வந்தது. பசுமை புரட்சியில் விவசாயி விழிப்படைந்தான். நான் ஏழையாக பிறந்து ஏழையாக இறக்கப் போவதில்லை, எனக்கு உயர்ந்த வாழ்வு வேண்டும், படிப்பு வேண்டும், நவீன சாதனங்கள் தேவை என விழித்து கொண்டான். இவற்றை தேடி பெற்று வாழ்க்கையில் முன்னேறினான். சுதந்திரம் கொடுத்தது சிறியது, பசுமை புரட்சி அளித்தது பெரியது. மூட நம்பிக்கையை அறிவாக உலகம் கருதிய நாட்கள் உண்டு. உலகம் தட்டை என நினைத்து கடல் வழியாக பிரயாணம் செய்ய பயந்தார்கள். ரொம்ப தூரம் கடலில் பிரயாணம் செய்தோம் என்றால் அந்த தட்டையான நிலப்பரப்பு முடிந்தவுடன் கீழே விழுந்து விடுவோம் என்று பயந்தனர். சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். பைபிளில் என்ன கூறுகிறார்கள் என்றால், கடவுள் உலகத்தை ஏழு நாட்களில் படைத்தார். ஏழாவது நாளில் மனிதனை தன் உருவாக படைத்தார் என்று கூறினார்கள். இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் அந்த நாட்களில் அறிவாக உலா வந்து கொண்டு இருந்தது. அன்று இதெல்லாம் பொய் என்று கண்டறிந்து சொன்ன மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உலகம் பைத்தியம் என்று அவர்களை கல்லால் அடித்தது, கொன்றது, கொடுமைப்படுத்தியது. இதெல்லாம் ஏன் என்றால், அறிவு ஏற்படும் முன் வாழ்வு நிம்மதியாக இருப்பது அவசியம் என்பதால் அறிவு மூட நம்பிக்கையை ஒட்டி எழுந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஐரோப்பியர்கள் உலக மக்கள் அனைவரும் இந்த மூட நம்பிக்கையை ஏற்றனர் என்று கூறுகிறார்கள். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதுதான் அறிவு என நினைத்ததால் ஐரோப்பியர்கள் சர்ச்சுக்கு அடிமையாகினர். அதனால்தான் டார்வின் என்பவர் பரிணாம கொள்கையை சொன்னார். அதாவது பைபிளில் கூறியது போல உலகம் ஒரு வாரத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. கடவுள் மனிதனை தன் உருவாக ஒரே நாளில் படைக்கவில்லை. இந்த உலகம் உருவானது பல கோடி ஆண்டுகள் ஆனது. மனிதன் உருவானது பரிணாம வளர்ச்சியால் தான். இதற்கு பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டது என்று டார்வின் அவர்கள் அந்த பரிணாம கொள்கையை கூறிய பொழுது ஐரோப்பியர்கள் டார்வினை ஈவில் போர்ஸ், ஒரு கெட்ட சக்தி, அசுரன் என்று அவர்களை வர்ணித்தார்கள். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மூட நம்பிக்கைக்கு அடிமையாக இருந்தனர். இந்தியர்கள் கர்மம் தலை விதிக்கு அடிமையாக இருந்தனர். ஏன் இவர்கள் இப்படி மூட நம்பிக்கைக்கு அடிமையாக இருந்தார்கள் என்றால், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று நம்பியதனால், அவர்களுடைய அறிவை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால் இவர்கள் இந்த மூட நம்பிக்கையை ஏற்று வாழ்ந்தனர். இப்படி மூட நம்பிக்கையை அளித்த வாழ்வு என்பது சிறியது, மன வளர்ச்சி தந்த வாழ்வு பெரியது. இவற்றோடு எல்லா நாடுகளிலும் எல்லா நூற்றாண்டுகளிலும் கல்வியின் பங்கு பெரியதாயிற்று. ஆதிகாலம் தொற்று கல்வி இருந்தது. அரச குமாரர்கள் கல்வி பயின்றனர். செல்வ வீட்டு சிறுவர்கள் பயின்றனர். பதவி, நிர்வாகம், அரசியல் அவர்களிடம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு கல்வி கிடைத்தது. ஆதி காலத்தில் அனைவருக்கும் கல்வி என்பது கிடையாது. நாம் மகாபாரதத்தில் பார்க்கின்ற பொழுது கூட கர்ணர் என்பவர் அரச குலத்தில் பிறக்காதவர் என்பதனால் அவர்களுக்கு துரோணாச்சாரிய அவர்கள் கல்வி கற்றுத்தர, அந்த வித்தையை கற்றுத்தர மறுத்து விடுகிறார். இது போன்று அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1800 முன்பு வரை உலக நாடுகள் முழுவதிலுமே கல்வி என்பது அரச குமாரர்களுக்கும் செல்வ வீட்டு சிறுவர்களுக்கும் பதவி நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும் உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்களுக்கும் மட்டுமே இருந்தது. கல்வி 1800 பின் அனைவருக்கும் உண்டு என ஒவ்வொரு நாடாக பரவ ஆரம்பித்தது. ஆனால் சீனா மட்டும் 2000 ஆண்டாக கல்வியை போற்றி கல்வி கற்றவர்களை பதவியில் நிறுத்தி அழகு பார்த்தது. பழம்பெரும் நாகரிகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எகிப்து, கிரீஸ், பாரசீகம், அட்லாண்டா, மாயன் ஆகியவற்றை பழம்பெரும் நாகரிகங்கள் என்று கூறலாம். இந்த நாகரிகங்கள் ரோமாபுரி நாகரிகம் போல் அழிந்தது. ஆனால் பழம்பெரும் நாகரிகமாக விளங்கிய சைனாவும் இந்தியாவும் அதனுடைய பாரம்பரியமும் அழியவில்லை. சைனாவும் இந்தியாவும் அழியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், சைனா அழிவதை கல்வி தடுத்தது. இந்தியாவை அழிவிலிருந்து காப்பாற்றியது அதனுடைய ஆன்மீகம். அதாவது சைனாவை கல்வியும் இந்தியாவை ஆன்மீகமும் காப்பாற்றியது. கல்வி தரும் பாதுகாப்பு சிறியது, ஆன்மீகம் தரும் பாதுகாப்பு என்பது பெரியது. அதாவது சைனாவின் பாதுகாப்பை விட இந்தியாவினுடைய பாதுகாப்பு பெரியது. ஏனென்றால் இந்தியாவின் பாதுகாப்பு ஆன்மீக பாதுகாப்பு என்பதால் நம்முடைய பாதுகாப்பு பெரியது. மனிதன் மனத்தால் உலகை அறிகிறான், அதாவது அறிவால் உலகை அறிகிறான். ஆன்மீகம் ஆன்மாவில் உலகை அறியும். மனம் ஜட உலகை அறியும், ஆன்மா சூட்சம உலகை அறியும். வான சாஸ்திரத்தை அறிவால் எழுத முடியாது. நம் முன்னோர்கள் ஆன்மீக திறனால் இவற்றை எழுதினார்கள். இந்த வான சாஸ்திரத்தை நம் முன்னோர்கள் ஆன்மீக திறனால், ஆன்மீக சக்தியால் அவர்கள் எழுதினார்கள். இன்றைய விஞ்ஞானம், நவீன கருவிகள், சேட்டலைட் இவற்றை பயன்படுத்தி அறியக்கூடிய அந்த நவ கிரகங்களை பற்றி நம் முன்னோர்கள் அன்றே குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது இன்று நம் விஞ்ஞானிகள் சேட்டலைட் மூலமாகவும் நவீன கருவிகள் மூலமாகவும் ஒவ்வொரு கோள்களும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, அந்த கோள்களின் நிறம் என்ன என்பதை கண்டுபிடித்து கூறுகிறார்கள். ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்துமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்னு வைத்திருப்பார்கள். அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த கலர்ல உள்ள அந்த ட்ரெஸ்ல தான், ட்ரெஸ் என்ன கலர் போட்டிருக்காங்களோ அந்த கலர்ல தான் உண்மையிலேயே அந்த கோள்கள் வந்து இருக்கிறது. அப்ப அந்த கோள்களின் நிறத்தை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்த அந்த கோள்களின் நிறத்தை நம் முன்னோர்கள் அன்றே அறிந்து அதை அந்த நவகிரகங்களுக்கு வர்ணமாக ஆடையாக உடுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் சாதாரண அறிவால் அவர்கள் சாதித்தது கிடையாது. அவர்களுடைய ஆன்ம பலத்தால், சூட்சம அறிவால், ஆன்மீக பலத்தால் இவற்றை பெற்றிருக்கிறார்கள். இது போல ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நம் முன்னோர்கள் ஆன்ம பலத்தால் சாதித்த விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அந்நியர் படையெடுப்பினால், முகலாயர் ஆங்கிலேயர் படையெடுப்பினால் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த வான சாஸ்திரம் நட்சத்திரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் தொடர்பு உண்டு என்பதை நம்மளுடைய மனம், அதாவது நம்மளுடைய அறிவு ஏற்காது. இவை அனைத்தும் மூலக்கிழமையில் பிறந்தவர்கள் செல்வ வளம் மிக்கவர்களாக வாழ்க்கையில் பிராஸ்பரிட்டியோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஷ்டமியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில், ஸ்பிரிச்சுவலில் தலை சிறந்து விளங்குபவர்களாக இருப்பவர்கள். இந்த அம்சம், வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய அம்சமும் அஷ்டமியில் பிறந்தவர்களுடைய அம்சமும் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. இந்த ஜாதகம் என்பது பெரிய சாஸ்திரம், அது சொல்வது சரி. உலகம் மாறும் பொழுது மக்கள் மனநிலை மாறுகிறது. கான்சியஸ்னஸ் ரைசர். ஒரு காலத்தில் எழுதிய சாஸ்திரம் அந்த காலத்திற்கு பொருந்துவது போல் மக்கள் மனநிலை, வாழ்வு நிலை மாறிய பின் பொருந்தாது. பொருந்த வேண்டுமானால் இன்று அந்த சாஸ்திரம் எழுதப்பட வேண்டும். அமெரிக்காவில் பல வகையாக அது போல் எழுதுகிறார்கள். எதுவும் நம் பழைய சாஸ்திரம் போல் முழுமையாக சரி வராது. ஏனெனில் நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் என்பது ரிஷிகளால் எழுதப்பட்டது, ஆன்ம பலத்தால் எழுதப்பட்டது. அதனால் அது இந்த அமெரிக்காவில் எழுதுவது போன்று இன்னைக்கு எழுதக்கூடிய சாஸ்திரத்திற்கு அது ஈடாகாது. ஜாதகம் கூறுவது சரி, இது சிறியது. அன்னை கூறுவது சரி, இது பெரியது. அது இந்த ஜாதகத்தை கடந்தது. ஒரு ஜோசியர் தினமும் வரும் ஹோட்டலில் பழக்கமான சர்வர் கையை தற்செயலாக பார்த்தார். உன் கை அதிர்ஷ்டமான கை, என்னிடம் காட்டு, நான் விவரம் சொல்கிறேன் என்றார். அவன் விவரம் அறிந்தவன், அதிர்ஷ்டம் எனக்கு வந்தால் இரண்டு இட்லிக்கு பதிலாக 4 இட்லி கிடைக்கும் என்றார். அதிர்ஷ்டம் படிப்பு, தரித்திரம், உத்தியோகம் காலத்தை பொறுத்து மாறும். மனிதனுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் என்பது விவேகம். அதாவது அவர் அவர்களுக்குரிய நிலைக்கு ஏற்பவே இந்த அதிர்ஷ்டம் என்பது அமைகிறது. அதனாலதான் சில பேர் பார்த்துகின்ற பொழுது சாதாரண கோயிலில் யாசனம் எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டிருப்பவர்கள் பெரிய பாடகர்களாக ஆதி நாட்களில் 1,00,000 ரூபாய் சம்பாதித்தவர்களும் உண்டு. கண்டக்டராக ஏழையாக கஷ்டப்பட்டவர் பெரிய நடிகராகி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் நாம் பார்க்கிறோம். ஏழையாக இருந்து ஏழையாகவே இறப்பவரையும் நாம் பார்க்கிறோம். பணக்காரர்களாக இருந்து ஏழையாக இறப்பவரையும் பார்க்கின்றோம். ஆக அதிர்ஷ்டம் என்பது படிப்பு, தரித்திரம், உத்தியோகம் ஆகியவை காலத்தை பொறுத்தது, நம்மளுடைய முன்ப பூர்வ ஜென்ம கர்ம பலத்தை பொறுத்தது. அன்னையிடம் வந்த பிறகு இவை அனைத்தும் மாறுகிறது. அந்த நாளில் பணக்காரனை லட்சாதிபதி என்று கூறுவார்கள். இன்று இந்த லட்சாதிபதி என்ற வார்த்தையே வழக்குடிந்து விட்டது. இன்று யாரும் லட்சாதிபதி என்று கூறுவது கிடையாது. கோடீஸ்வரன் பல ஊர்களில் இருக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் கோடீஸ்வரன் பல ஊர்களில் இருக்க மாட்டார்கள். இந்த நாளில் டவுனில், ஆனால் இந்த நாட்களில் டவுனில் ஒரு வீடு இருந்தால் அவன் கோடீஸ்வரனாகி விடுகிறான். 100 கோடிக்கு குறைந்த செல்வம் இன்றைய நகரங்களில் எடுபடாது. அமெரிக்காவில் சூப்பர் ரிச் என்பவர் 25 மில்லியன் டாலர் உடையவர். அது நம் இந்திய மதிப்பில் 125 கோடி ரூபாய் ஆகும். அடிமட்டம் எப்படி இருந்தாலும் உயர்நிலையில் நாட்டில் பணநிலை வெகுவாக உயர்ந்து விட்டது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் காலம் தருகிறது. அதாவது அன்றைய ஜனாதிபதியினுடைய சம்பளம் இன்றைய கடைநில ஊழியருடைய சம்பளமாக இருக்கிறது. இவை அனைத்தும் காலம் தருகிறது. மனித உழைப்பு தருவது சிறியது, ஆனால் காலம் தருவது பெரியது. மேல் நாடுகளில் மில்லியன் போய் பில்லியன் வந்தது. இப்பொழுது அரசு சம்பந்தமாக ட்ரில்லியன் அடிபடுகிறது. ஒரு மில்லியன் டாலர் என்பது நம் மதிப்பில் 5 கோடி. ஒரு பில்லியன் டாலர் நம் இந்திய ரூபாய் மதிப்பில் 5000 கோடி. ஒரு ட்ரில்லியன் டாலர் என்பது நம் மதிப்பில் 40 லட்சம் கோடி ரூபாய். விவசாயம் நிலத்தால் கொடுத்தது பெரியது, வியாபாரம் மார்க்கத்தால் கொடுப்பது பெரியது. இன்டர்நெட் வெப் வந்த பின் மார்க்கெட் கம்ப்யூட்டருக்கு வந்துவிட்டது. விவசாயத்தால் சம்பாதிப்பதை விட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த இன்டர்நெட் வெப் ஆகியவற்றை பயன்படுத்தி மார்க்கெட்டை பயன்படுத்தி நாம் அதிகமாக சம்பாதிக்கலாம். இது வழங்கக்கூடிய வாய்ப்பு என்பது தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு 4 பில்லியன் டாலர் செலவானதாக கணக்கு. மக்கள் ஆட்சி மார்க்கெட் தரும் பணம் மூலம் பணத்தின் ஆட்சியாக மாறுகிறது. இது எவருக்கும் நல்லதல்ல. அதாவது மக்களாட்சி பணத்தின் ஆட்சியாக மாறுவது நல்லதல்ல, இது நீடிக்காது. ஏனெனில் நாகரிகத்தின் மையம் மனிதன். நாகரிகம் நீடிக்க வேண்டுமானால் வாழ்வு பணத்தின் மையமாக இல்லாமல் மனிதனின் மையமாக இருக்க வேண்டும். நாகரிகத்தின் மையம் மனிதன், பணம் இல்லை. மனித வாழ்வு மனித மையமாகாமல் நாகரிகம் நீடிக்காது. பணம் கொடுப்பது சிறியது, மனிதன் தருவது பெரியது என்ற ஞானம் ஏற்பட்டு ஏற்பட்டதை ஏற்று உலகம் செயல்பட வேண்டும் என்பது இன்றைய லட்சியம். இதை உலகுக்கு எடுத்து சொல்வது நம் கடமை. அதாவது பணம் கொடுப்பது சிறியது, மனிதன் தருவது பெரியது என்பதை நாம் உலகுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. ஏற்பது மக்களுடைய கடமை. அறிவில் சிறந்தவர் ஏற்றால், எதை? பணம் கொடுப்பது சிறியது, மனிதன் தருவது பெரியது என்ற கருத்தை ஏற்றால் அனைவரும் இதனை ஏற்பார்கள் என்று கூறி இந்த சொற்பொழிவின் சாராம்சத்தை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். மனிதன் அறிந்த இன்பம் சிறியது, உலகம் பெற்றுள்ள ஆனந்தம் என்பது பெரியது. மனித முயற்சி சிறியது, உலகம் தரும் வாய்ப்பு பெரியது. நாம் அறிந்தது சிறியது, நாம் அறியாதது பெரியது. இதுவரை நாம் பெற்றது சிறியது, இனி வருவது பெரியதெனும் பெரியது. பொய் சம்பாதிப்பது சிறியது, மெய் சம்பாதிப்பது பெரியது. மூட நம்பிக்கை தந்த வாழ்வு சிறியது, மன வளர்ச்சி தந்த வாழ்வு பெரியது. மனித உழைப்பு தருவது சிறியது, காலம் தருவது பெரியது. விவசாயம் நிலத்தால் கொடுத்தது சிறியது, வியாபாரம் மார்க்கெட்டால் கொடுப்பது பெரியது. பணம் கொடுப்பது சிறியது, மனிதன் தருவது பெரியது. கல்வி தரும் பாதுகாப்பு சிறியது, ஆன்மீகம் தரும் பாதுகாப்பு பெரியது. ஜாதகம் கூறுவது சரி, இது சிறியது. அன்னை கூறுவது சரி, இது பெரியது. உலகம் அறியும் பெரியதன் பலன் சிறியது, அன்னை வழங்கும் சிறியதன் பலனும் பெரியது. உறக்கத்தில் விழித்த பெரிய ஜீவன் பெரியது, விழிப்பில் விழிப்பான ஜீவன் பெரியது. ஆனந்தம் பெரியது, பகவான் கூறும் ஆனந்தம் பிரம்மாண்டமானது. அதாவது ஆனந்தம் கற்பக விருட்சம் அட்சய பாத்திரம் காமதேனு என்ற ஆனந்தம் பெரியது, ஆனால் பகவான் கூறும் ஆனந்தம் இவற்றை கடந்த பிரம்மாண்டமானது. உலகம் தரும் பலன் சிறியது, அன்னை அருள் வரம் பெரியது. அன்பன் அறிந்தது பிரார்த்தனை படிப்பது, அன்னை அருளியது அவன் லட்சியமெல்லாம் பலித்தது. அன்பர்களாகிய நாம் கண்டுகொண்டது கடுகளவு, அன்பர்களாகிய நாம் அறிய வேண்டியது அன்னையின் கருணை கடல் போன்றது. ஒருவருக்கு செல்வாக்கு பவர் பணம் பிரபலம் வசதி இவைகள் சர்க்காரோ உலகமோ கொடுக்க முடியாத அளவுக்கு பெருகுவதற்கும் 2 கோடி சொத்திலால் இடங்களை தேடி 100 கோடி 1000 கோடி 1000 கோடி வருவதற்கும் உலக அரசியல் பவர் நம்மை தேடி வருவதற்கும் மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது மனிதன் குடும்பம் உழைப்பு திறமை நேர்மை பண்பு ஆன்மீக தெளிவுள்ள ஜோதி இவற்றை பாராட்ட வேண்டும். அப்படி இவற்றை நாம் குடும்பம், உழைப்பு, திறமை, நேர்மை, பண்பு, ஆன்மீக தெளிவுள்ள ஜோதி ஆகியவற்றை பாராட்டுகின்ற பொழுது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு, பவர், பணம், பிரபலம், வசதி ஆகியவற்றை இந்த சர்க்கார உலகமா கொடுக்க முடியாத அளவுக்கு பெறலாம். நம்மளை நோக்கி லட்சம் கோடியும் அரசியல் பவரும் தேடி வரும் என்று கூறி இவற்றை பெற நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பு தந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னைதாய் அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ தர்மயோகி அப்பா அவர்களுக்கும், திரு அசோகன் அண்ணா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், கும்பகோண தியான மையத்திற்கும், தியான மைய பொறுப்பாளருக்கும், சேவை அன்பர்களுக்கும், இந்த சொற்பொழிவினை வெப் வழியாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.